الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنكحوا الأيامى منكم والصالحين من عبادكم وإمائكم إن يكونوا فقراء يغنهم الله من فضله والله واسع عليم صدق الله عن عبد الله بن مسعود رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم يا معشر الشباب من استطاع منكم الباءة فليتزوج فإنه أغض للبصر وأحسن للفرج ومن لم يستطع فعليه بالصوم فإنه له وداء متفق عليه إلا بغلوم بغلشيகளும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏகவல்லனும் சர்வசக்தனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் சத்தியமே தன் வாழ்வின் இலட்சியமாக கொண்டு பூமியின் மேற்பரப்பிலே தன்னை எதிர்நோக்கி வந்த எண்ணற்ற இன்பங்களை எல்லாம் சமூக வாழ்வின் உயர்வுக்காக வேண்டி துன்பங்களாக துயரங்களாக மாற்றிக்கொண்ட நம் அனைவரின் உயிரை காட்டிலும் உயர்ந்தவர்களும் உகந்தவர்களுமாகிய முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் அவர்களை தொடர்ந்தோர்கள் துயர்ந்தோர்கள் கியாமத்து நாள் வரை வருகின்ற முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உரித்தாகட்டும் என்று வேண்டியதன் பின்னால் அல்லாஹுவின் உயர்ந்த கடமைகளில் ஒன்றான ஜுமாவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனின் தூய இல்லமாம் பள்ளி வாயிலுக்கு வருகை தந்திருக்கும் அன்பு சகோதர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா நிலைகளிலும் அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன், நல்லுபதேசம் புரிகின்றேன். அன்பு நிறைந்த இஸ்லாமிய சகோதர்களே, இன்றைய நம்முடைய ஜும்மாவுடைய தலைப்பாக திருமணம் ஒரு நோக்கு. நம்முடைய சமூகத்தில் இன்று திருமணம் எப்படி நடந்தேறி கொண்டிருக்கிறது, எப்படி நடக்க வேண்டிய மங்களமான இந்த காரியம் எத்துணை நபிவழிகளை விட்டு மகன்றதாக விலகியதாக வேறொரு பாதையில் பயணிக்கிறது என்பதை இங்கே இன்றைய நம்முடைய தலைப்பிலே நாம் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு ரப்பல் இஸ்ஸத் இந்த உலகத்தில் மனிதர்கள் உருவாகுவதற்காக, மனித பரம்பல் ஏற்படுவதற்காக உலகத்தில் அல்லாஹ் முதல் தரமாக நமக்கு தேர்ந்தெடுத்து தந்த உறவு கணவன் மனைவி என்ற உறவுதான். இந்த வானங்களையும் பூமிகளையும் படைத்த, சொர்க்கங்களையும் நரகங்களையும் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை கட்டியாளும் உரிமத்தை அல்லாஹ் மனிதர்களுக்கு மட்டுமே கொடுத்திருக்கிறான். அந்த சொர்க்கத்தில் முதல் முதலாக தோன்றிய ஒரு உறவு என்றால் அது கணவன் மனைவி என்ற உறவுதான். உலகத்தின் தந்தையும் தாயுமான ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அந்த இருவரையுமே அந்த சுவனத்தில் முதலாவதாக குடியிருத்தாட்டினான். அதற்காக வேண்டி அவர்களுக்கான முதல் உறவாக ரப்பு தேர்ந்தெடுத்ததும் கணவன் மனைவி என்ற உறவுதான். எனவே அன்பார்ந்தவர்களே, இது சுவனத்தில் ஆரம்பித்த உறவு திரும்ப அது சுவனத்திலேயே முற்றுப்பெறும். எங்களை திருப்திப்படுத்தி சந்தோஷப்படுத்தி நம்முடைய கட்டளைகளுக்கு கீழாலே அடிபணிந்து வாழ்ந்து வருகின்ற அந்த நல்லவர்களுக்காக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுக்கு நாங்கள் ஹூரில் ஈன்கள் என்ற அழகிய வதனமுடைய அந்த திருநங்கை அந்த அங்கையர்களை நாங்கள் அவர்களுக்கு நாங்கள் திருமணம் செய்து கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த அடிப்படையில் திருமணம் என்பது மிக முக்கியமான ஒரு சுன்னாவாக நபி வழி நடைமுறையாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய பார்வையில் இது மிக சிறந்த நபி வழியாக இருப்பதனால்தான் ஏழைகளாக வாழுகின்ற மக்களுக்கு திருமணத்தின் ஊடாக செல்வத்தின் வாக்குறுதிகளை அல்லாஹ் அளித்திருக்கிறான். அவனுடைய மேலான குர்ஆனுடைய வசனங்களிலும் கூட திருமணம், திருமணம் சார்ந்த சட்டங்கள், அதனுடைய ஷரத்துகள், நிபந்தனைகள், அதற்கான வழிமுறைகள், அது எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதையெல்லாம் மிக தெளிவாக உலக மக்களின் யாப்பான சட்ட கோவையான குரானில் பெரும் பகுதிகளை எடுத்துக்கொண்டு அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, இந்த அடிப்படையில் திருமணம் என்பது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான உள ரீதியிலான உடல் ரீதியிலான மிக சிறந்த உறவை வலுப்படுத்துகின்ற ஒரு ஒப்பந்த நிகழ்வாகும். இதிலே ஆணும் பெண்ணும் தான் கதாபாத்திரங்களாக இருப்பார்கள். ஒரு கணவனாக வருகின்ற ஒரு இளைஞன், ஒரு மனைவியாக வருகின்ற ஒரு யுவதி, அந்த கணவனுக்கென்று சில அந்தஸ்துகளும் தகுதிகளும் தகமைகளும் இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. ஒரு பெண் குடும்பத்தை கட்டிக்காக்க வருகிறாள், ஒரு ஆணுக்கு துணையாக வருகிறாள், ஒரு மனைவியாக இல்லத்தின் அரசியாக இல்லத்தாளாக வருகிறாள். எனவே அவளுக்கு என்றும் சில இலட்சணங்கள் இருக்கின்றன. அவளுக்கு என்று சில தகுதிகளும் தகமைகளும் வாழ்க்கைக்கான உடன்பாட்டு கோட்பாடுகளையும் குரானும் ஹதீஸும் மாறி மாறி மிக தெளிவாக நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் துரதிருஷ்டவசமான விஷயம் என்னவெனில், நாம் இருக்கின்ற இந்த காலத்திலே திருமணம் என்றால் என்ன, அதனுடைய நோக்கு என்ன, அதை நம்முடைய உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலதார மனங்களின் ஊடாக எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்ற ஒரு கண்காணிப்பு இல்லாமலே இன்று திருமணம் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் தழுவியதாக நடந்து கொண்டு போவதை இன்று நாம் காணலாம். அதிலே பெரும்பாலானவர்கள் யாரும் நான் விதிவிலக்கு என்று சொல்ல முடியாத அளவிற்கு இந்த ஆழமான ஒரு நோய் இந்த சமூகத்தில் பிறையோடி இருப்பதை பார்க்கலாம். அந்நிய கலாச்சாரங்கள், மனதுக்கு படுகின்ற வாழ்க்கையின் நெறிமுறைகள், இஸ்லாமிய வெளிவியங்களை திரும்பியும் பாராத பல்வேறுபட்ட குற்ற செயல்கள் இந்த திருமணத்தில் ஏராளமாக தாராளமாக நடக்கின்றன. நம்முடைய திருமணம் நடப்பதாக இருந்தால் அதிலே அல்லாஹ்வுடைய கட்டளை, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறந்த வழிமுறைகள், அவர்களுடைய வாழ்க்கையின் மீது விழிவைத்து வாழ்ந்த சஹாபாக்களுடைய நடைமுறைகள், அந்த சஹாபாக்களே தன்னுடைய வாழ்க்கையின் இலட்சிய போக்காக கொண்டு இந்த உம்மத்திற்கான சட்டங்களை கோர்த்து கொடுத்த சட்டமா மேதைகளான ஃபுகஹாக்கள் அல்லது ஹதீஸ்களை வல்லுநர்களான முஹத்திசூன்கள், அவர்களுடைய வழியின் மீதே தன்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதற்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்த அல்லாஹ்வுடைய இறைநேசர்களான வலிமார்கள், குதுபுமார்கள், அல்லாஹ்வுடைய இறைநேச செல்வர்கள், இவர்களுடைய வழிமுறையில் எங்காவது நமக்கு ஏதாவது தெரிவிடுகிறது என்றால், தென்படுகிறது என்றால், அதுதான் நம்முடைய திருமணத்தில் இருக்க வேண்டும். அதை விட்டு திருமணம் விலகுகிறது என்றால், அதில் கொஞ்சம் கூட அந்த திருமணத்திற்கு சம்பந்தம் இல்லை என்றால், அது ஒரு திருமணமாக சமூகத்தில் நடந்தேற மாட்டாது. அது வெறும் சடங்காக சம்பிரதாயமாக சமூகம் காலம் காலமாக கட்டிக்காத்த ஏதோ ஒரு சடங்கான ஒரு செயற்பாடாகவே அது இருக்குமே ஒழிய அது நபி வழியை தழுவிய ஒரு செயற்பாடாக ஒரு நாளும் இருக்க முடியாது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களிலே இதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். குர்ஆனும் கூட சொல்லுகிறது, உங்களுக்குள்ளே நீங்கள் திருமணம் செய்ய வையுங்கள், திருமணத்தை அழகாக செய்து முடியுங்கள் என்று சொல்லுகின்ற திருமணம் சில பெண்களை குறிவைத்து வாழ்வழிக்கும் நோக்கோடு, ஒரு பெண்ணுக்கு வாழ்வுகளுக்கும் உயர்ந்த எண்ண கருவோடு திருமணம் நிறைவேற வேண்டுமானால் அதற்கான சில வரிகளை குர்ஆன் இப்படி சொல்லுகிறது. வாங்கிகள் அயாமா மின்கும் வப்பானிகளும் வைமாயிக்கும், உங்களிலே வாழ்விழந்த, கணவனை இழந்த, வாழ்விழந்த விதவைகளாக இருக்கின்ற அல்லது சலாக் என்ற அந்த அடிப்படையில் ஏதோ ஒரு நிர்பந்திக்கப்பட்ட நிலையில் கணவனை பிரிந்து வாழுகின்ற அவர்களுக்குள்ளே நீங்கள் திருமணம் செய்து வைக்க வேண்டும். சாலிஹீன்களான அல்லாஹ்வுடைய அச்சமும் அல்லாஹ்வுடைய கடமைகளும் தன்னுடைய உள்ளத்தில் மிதமிஞ்சி இருக்கின்ற ஆண்கள் பெண்களுக்கு சாலிஹூன்கள் என்று சொல்லப்படும். அப்படிப்பட்டவர்களை இந்த திருமண பந்தத்தில் நீங்கள் இணைத்து திருமணம் செய்து கொடுங்கள். நீங்கள் அப்படி திருமணம் செய்து வைக்கும் பொழுது அவர்கள் ஏழைகளாக, இயக்கூறு புக்கரா, அவர்கள் ஏழைகளாக வறுமை கோட்டில் வாழுபவர்களாக வாழ்க்கையின் வாழ்வாதாரங்களிலே சிரமத்துக்கு உள்ளானவர்களாக அவர்கள் இருப்பார்களே ஆனால் அவர்களை செல்வந்தர்கள் ஆக்குவது நம்முடைய பொறுப்பு என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவர்களின் பொருளாதார பொறுப்பை தானே ஏற்றுக்கொள்கிறான். ஆக இந்த அடிப்படையில் அன்பார்ந்தவர்களே, திருமணம் என்பது அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் இப்படிப்பட்ட நல்லவர்களுக்கிடையே செய்து வைக்க வேண்டிய ஒரு சிறந்த ஒரு வழிமுறைதான், நபித்துவ வழிமுறைதான், இறை கட்டளைதான் திருமணம் என்பது. ஆனால் அன்பானந்தவர்களே, திருமணம் இன்று எப்படி நடக்கிறது? சமீபத்தில் எல்லாம் சில திருமணங்களை பார்த்திருக்கிறோம், வாந்தி வருகிறது. அது திருமண வீடா அல்லது வேறு எங்காவது நாம் வந்து விட்டோமா என்ற அளவிற்கு அந்த திருமணங்கள் நடந்தேறுவதை இன்று நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. சில வாலிபர்கள் சேர்ந்து கொண்டால் தங்களுடைய வகுப்பு சார்ந்தவர்களான, அதாவது வகுப்பு நண்பர்களாக இருக்கலாம், அல்லது தான் தொழில் புரிகின்ற இடங்களிலே தொழில்சார் உறவு ரீதியிலான அந்த தொழிலே இருக்கக்கூடிய இந்த ஸ்டாஃப் என்று சொல்லப்படக்கூடிய தொழில்சார் உறவுகளை கொண்டவர்களாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஏதோ ஒரு தலைப்பின் கீழான நண்பர்களாக அவர்கள் இருந்தால், அவர்களை வைத்து படுகின்ற பாடு இந்த திருமணம் நசுங்குகிறது, இந்த நபித்துவ வழி பிதுங்குகிறது, நபித்துவ வழியிலிருந்து நாம் விலகி எங்கு சென்றிருக்கிறோம் என்று சொன்னால், அதற்கு இந்த மிம்பர் மேடையிலே சொல்வதற்கான வார்த்தை பிரயோகங்கள் இல்லாத அளவிற்கு ஆண்களும் பெண்களுமாக கும்மாளம் அடிக்கும் இடமாக இந்த திருமணம் ஆகியிருக்கிறது. பரிதாபத்திலும் பரிதாபம் என்ன தெரியுமா? இதை பார்த்துக் கொண்டிருந்த ஆணை பெற்ற வாப்பாவும் உம்மாவும் இதை பார்த்துக் கொண்டு வாழ்வதற்காக ஒருவனுடைய ஆணுடைய ஒரு ஆணுடைய கையிலே முழு நம்பிக்கையுடன் தன்னுடைய பிள்ளையின் கரத்தை கை நழுவ விட்டு தவிக்கின்ற அந்த பெண் பிள்ளையை பெற்றவர்கள் சுபஹானல்லாஹ் படுகின்ற பாடு சொல்ல முடியாமல் தவிக்கின்ற அந்த தவிப்பு, இது சமூகத்திலிருந்து வெகு விரைவில் நீக்கப்பட வேண்டிய ஒரு நோயாகவே இன்று இருக்கிறது. அறுவை சிகிச்சையின் ஊடாகவாவது அதை இல்லாமலாக்க முடியுமா என்று உலமாக்களும் சமூக நலன் விரும்பிகளும் நல்லவர்களும் என்னும் அளவிற்கு அன்பார்ந்தவர்களே, இன்று திருமணம் தன்னுடைய பாதையை விட்டு விலகி வேறு எங்கோ பயணித்துக் கொண்டிருக்கிறது. அதனாலே திருமணத்திற்கான இந்த ஒப்பந்தங்களுக்குள்ளால் வருவதற்கு முன்னால் இஸ்லாம் பெண்களை எப்படி தெரிவு செய்ய வேண்டும், ஆண்களை எப்படி தெரிவு செய்ய வேண்டும், திருமணம் என்பது அன்பார்ந்தவர்களே இந்த உலகத்திலே நாம் காணுகின்றது போல விளையாட்டுத் துறையான ஒன்று அல்ல. வெற்றி பெற்றால் கப் கொடுத்தால் கைதட்டினால் போய்கொண்டே இருப்பார்கள், அப்படி உள்ளதல்ல இது. காலம் காலமாக அல்லாஹுவை நேசிக்கின்ற அருமை நாயகம் செல்லவாசனம் அவருடைய வழி மீது விழிவைத்து நடக்கின்ற ஒரு பரம்பரையை சமூகத்தில் தோற்றுவிக்கின்ற மிக சிறந்த உடன்பாடும் ஒப்பந்தமாகும். இதிலே ஆண்களை பெற்றவர்களும் அக்கறை காட்டுவதாக தெரியவில்லை, பெண்களை பெற்றவர்களும் அக்கறை காட்டுவதாக தெரியவில்லை. அன்பார்ந்தவர்களே, திருமணம் எப்பொழுது அதனுடைய உண்மையான நோக்குடன் நடக்கவில்லையோ அங்கு சிரமங்களையும் கஷ்டங்களையும் இந்த சமூகம் காலம் காலமாக எதிர்நோக்கியே வருகிறது. ஆனாலும் இன்னும் படிப்பினை கண்களை திறந்து கொள்ளாதான் மிகப்பெரிய பரிதாபமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு பெண்ணுக்கு என்று சில தகுதிகள் இருக்கிறது. ஒரு ஆண்மகனை பெற்ற தாயும் தந்தையும் ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும், அவளுக்கான இலட்சணம் என்ன, அவளுக்கான பண்பாடு என்ன, அவள் சமூகத்தில் எப்படிப்பட்ட தகைமைகளை தன்னகத்தை கொண்டவளாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் இன்று ஆண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் பார்ப்பதில்லை. வானை தொடுகின்ற வீடு இருந்து விட்டால், ஏறுவதற்கான அழகிய வாகனம் இருந்து விட்டால், தோழி கடைகளுக்கு சொந்தக்காரனாக ஆகிவிட்டால், அவருடைய பண்புகளையோ பண்பாடுகளையோ இஸ்லாமிய விழுமியங்களையோ பாவம் இந்த பெற்றோர்கள் பார்க்கிறார்கள் இல்லை. என்னுடைய பிள்ளைக்கு உணவு கொடுப்பதற்கும் உடை கொடுப்பதற்கும் தேவை ஏற்படும் போது பயணிப்பதற்கான பயண துணையாக இருந்து கொண்டால் போதும் என்ற ஒரு குறுகிய மனப்பான்மையிலே பெற்றோர்கள் திருமணம் செய்வது போல இன்று நமக்கு தோன்றுகிற அளவிற்கு பெற்றோர்கள் நடந்து கொள்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, சமூகத்திலே சமீபத்திலே நானும் ஒரு திருமணத்திற்கு சென்றிருந்தேன். அங்கு நான் சாப்பிடாமலே வந்துவிட்டேன். காரணம், அன்பார்ந்தவர்களே, அந்நியவர்களுடைய கலாச்சாரங்களும் அடாவடித்தனங்களும் அதற்குள்ளே புகுந்து சுபஹானல்லாஹ், அதாவது மணவரை கட்டிலுக்குள்ளே போவதற்கு தகுதியுடைய ஒரே ஒரு உறவு என்றால் அந்த மணமகன் மட்டும்தான். ஆனால் அங்கே படித்தவர்கள், எங்களோடு பழகியவர்கள், நண்பர்கள், வியாபார தோழர்கள் என்று ஒரு பட்டாளமே இவர் உறங்க வேண்டிய அந்த கட்டிலில் ஒன்று கூடியிருக்கிறது. செல்வி என்ற போர்வையிலே தங்களுக்கு தாங்களே அநீதி இழைக்கின்ற அடாவடித்தனத்தை அந்த திருமணத்திலே காணக்கூடியதாக இருக்கிறது. இதற்குள்ளால் அந்த சாப்பாடுகளுக்கு பேர் வைத்துக் கொள்வார்கள். மருதாணி போடுகின்ற சாப்பாடு புகாரியா, முஸ்லிமா, வழிமுறையா, யார் சொன்னது, நபித்துவ வழியா, குர்ஆன் எங்க இருக்கிறது? மருதாணி என்ற வார்த்தையே ஹதீஸ்களிலே இருக்கிறதோ என்னவோ தெரியவில்லை. அது வேறு சில சடங்குகளுக்காக ஹதீஸ்லே வந்திருக்கிறதே ஒழிய இப்படி ஒரு உணவூட்டலுக்காக வரவில்லை. இப்படி அநியாயங்களும் அராஜகங்களும் அன்பார்ந்தவர்களை வீணான செலவுகளும் நம்முடைய சமூகத்தில் திருமணத்துக்குள்ளே புகுந்து திருமணத்தின் உண்மையான நோக்கங்களை சிதைத்துக் கொண்டிருப்பதை நம்மால் சகிக்க முடியாமல் இருக்கிறது. இதை வாய் திறந்து பேசுவதற்கான நாதி இல்லாத பெண் வீட்டை பெற்றவர்கள் காசையோ பணத்தையோ வேறு எதையோ வீடுகளையோ குறிக்கோளாக கொண்டு பிள்ளையை வியாபாரம் செய்வது போல ஆண் வீட்டார்கள், அன்பார்ந்தவர்களே, இப்படி இரு துறத்தார்களும் சேர்ந்து உன்னதமான உயர்ந்த கண்ணியமான வானத்தில் முடிவு செய்யப்பட்ட பூமியின் பரம்பலுக்கான மனித வாழ்க்கையின் விழுமியங்களை அன்பார்ந்தவர்களை விதைக்கின்ற இந்த திருமணம் சிதைக்கப்படுவது மிகவும் கேவலமான ஒரு செயலாக நம்முடைய சமூகம் காணாதவரை அன்பார்ந்தவர்களே இந்த நிலை தொடர்ந்து கொண்டே போகும். டெக்கோவிலே மாப்பிள்ளையை ஏற்ற வேணுமா, சிரட்டை மாலை போட வேணுமா, செருப்பு மாலை போட வேணுமா, இதை பார்த்துக் கொண்டு சிரிக்கின்ற தாய் தந்தையர்கள் இருப்பார்களே. ஆனால் இதைவிட அவமானம் இந்த பூமிக்கு மேலே வேற என்ன இருக்கிறது? என்னுடைய வீட்டுக்கு மணமகனாக வருகின்ற, என்னுடைய மகளின் உரிமத்தை பெறுகின்ற,
அவனை கட்டி காப்பதாக உத்தரவாதம் அளிக்கின்ற என்னுடைய மருமகனுக்கான முதல் மாலை செருப்பு மாலை. இது சரிதான் சமூகத்திலே சிரட்டை மாலை, ஒரு செருப்பை அறுத்து வீசிவிட்டு மறு ஒத்தை செருப்புடன் நடக்க சொல்லுகின்ற விடயம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒத்தை செருப்புடன் நடப்பதை கண்டித்திருக்கிறார்கள். எனவே வீட்டுக்கு முதலாவதாக மருமகனாக வருகின்ற என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையின் முழு பொறுப்பையும் ஒப்படைக்கின்ற ஒரு மருமகன் ஒத்தை செருப்புடன் வருகிறான், செருப்பு மாலையுடன் வருகிறான், தலையின் ஒரு பகுதி வலிக்கப்பட்டவனாக வருகிறான், மீசையின் ஒரு பகுதி வலிக்கப்பட்டவனாக வருகிறான், பைத்தியகாரனை போல நம்முடைய வீட்டுக்குள்ளே அவன் நுழைகிறான் என்றால் இதற்கு நம்முடைய சமூகம் ஏதாவது பரிகாரம் கண்டிருக்கிறதா? மருந்து தேடி இருக்கிறதா? மருந்தை கண்டிருக்கிறதா? எங்கு இந்த தவறு விடப்படுகிறது, இதன் ஆணிவேர் எங்கிருக்கிறது என்று அரக்க முயற்சித்திருக்கிறதா? எல்லோரும் சிரிக்கிறார்கள். பைத்தியம் சிரிக்கிறது என்றால் சிரிப்பவர்களும் பைத்தியம் என்று சொல்லுவார்கள். எல்லோரும் சிரிக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இது அநியாயம், இது அராஜகம், இது நபித்துவத்தின் மேலாக உயர்ந்த கண்ணியமான அருமை நாயகத்தின் வழிகளை குளிர்வாண்டி புதைக்கின்ற மிக தெளிவான சேர்க்கலாகும். அதனாலே குரானும் ஹதீஸும் என்ன சொல்லுகிறது? பொண்ணு எடுக்கிறதால் எப்படி எடுக்க வேண்டும், மாப்பிளை தேடுகிறது என்றால் எப்படி தேட வேண்டும், மாப்பிளைக்கான தகுதி என்ன, பொண்ணுக்கான தகமை என்ன என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது சொல்லுகிறார்கள். புகாரி ஷரீஃபிலும் முஸ்லீம் ஷரீஃபிலும் இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, யாருடைய மனதையும் புண்படுத்த வேண்டும் என்பதல்ல. எனக்கும் பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறார்கள், எனக்கும் ஆம்பளை பிள்ளைகள் இருக்கிறார்கள், என்னுடைய ஆசீர்வாதத்தோடு நடக்கக்கூடாது, என்னுடைய விருப்பத்தோடு இந்த தப்பு தவறும் சமூகத்திலே மலித்து காணப்படக்கூடாது. நம்மை மீறி நம்முடைய ஆம்பளை பிள்ளை நடக்கிறார் என்றால் தம்போடு பார்த்துக்கொள்ள என்று சொல்லிவிட வேண்டும். நம்முடைய பொம்பளை பிள்ளை இப்படியான அடாவடித்தனங்களுக்கு ஒத்துழைப்பதுதான் திருமணத்தின் உன்னதமான பணி என்று சொல்லுகிறாள் என்றால், மகளே உன்னை கரம் பிடித்துக் கொடுப்பது என்னுடைய உரிமையாகும், கொடுத்து விட்டேன், கடமை நீங்கி விட்டது, கடப்பாடு தீர்ந்து விட்டது என்று அன்பார்ந்தவர்களே மனதுக்குள்ளால் மகளுக்கு ஒரு தலாக் கொடுத்து விட வேண்டும். ஏனென்றால் அவள் நபித்துவத்தின் வழியை புறக்கணிக்கிறாள், குரானை மதிப்பதற்கு பதிலாக விரிந்து நடக்கிறாள், அவள் சமூகத்தை திருப்திப்படுத்துவதற்காக வானலோகத்தின் எழுத்துகளான அல்லாஹ்வை கோபப்படுத்துகிறாள். நம்முடைய உயிரினும் மேலான நமக்கு எல்லா விதமான வாழ்க்கையின் வழிகாட்டியான அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அவள் உலாசீனம் செய்கிறாள். எனவே அவளை மகள் என்று சொல்லிக்கொள்ளும் உரிமை ஒரு தந்தைக்கு அப்பொழுது இல்லை. ஏன் அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கிறான், உங்களுடைய மகன் என்று சொல்லக்கூடாதவரை. யாருக்கு சொல்லுகிறான்? இந்த உலகத்தின் முதல் ரசூலுக்கு சொல்லுகிறான். இந்த உலகத்தினுடைய மனித பரம்பரையின் அபுல் பஷர் அஸ்தானி என்று அழைக்கப்படுகின்ற மனித குலத்தின் இரண்டாவது தந்தைக்கு சொல்லுகிறான். 1000 ஆண்டுகளுக்கு மேலால் பூமிக்கு மேலால் தன்னுடைய ரப்பின் திருநாமங்களை உச்சரித்துக் கொண்டிருந்த, ஜபம் செய்து கொண்டிருந்த அந்த மேலான நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே இவன் இறை கட்டளைக்கு வெளியே இருக்கிறான், நபி என்ற அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கைக்கு வெளியே இருக்கிறான், இவனை பார்த்து நீங்கள் மகன் என்று சொல்லாதீர்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே அன்பார்ந்தவர்களே, நபி வழியில் நம்முடைய திருமணங்கள் நடக்க வேண்டும். திருமணம் என்பது இரு மனம் இணைந்து கண்ணியமான கௌரவமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நுழைகின்ற மிக சிறந்த ஒரு பண்பாடுகளை உருவாக்குகின்ற நல்ல பிள்ளைகளை அல்லாஹ்வுடைய கட்டளைகளை உலகத்திலே பறைசாற்றுகின்ற, குர்ஆனை தன்னுடைய தோள் மீது சுமந்து கொண்டிருந்த, நபித்துவத்தின் வழிக்கு தன்னுடைய உயிரை அர்ப்பணிக்கின்ற போராளிகளை உருவாக்குகின்ற சிறந்த களம்தான் திருமணம் என்பது. அது இந்த அளவிற்கு மங்கி ஒரு வித்தியாசமான போக்கிலே போகிறது என்றால் ஆத்திரமாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே, ஆத்திரமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. ஆக அன்பார்ந்தவர்களே, திருமணம் அதனுடைய பாதையை விட்டு வெளியே செல்லக்கூடாது. ஹலரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லுகிறார்கள், அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ரிவாயத்தை நமக்கு சொல்லுகிறார்கள், யா மஅஷர ஸபாப் மன் ஸ்தஃஅ மின்கும்ல் பாஅ ஃலயதஸவ்வஜ், மன் ஸ்தஃஅ மின்கும்ல் பாஅ, உங்களுக்கு வாழ்க்கையினுடைய வசதிகள் இருக்கிறது என்றால் நீங்கள் திருமணத்துக்குள்ளே நுழைந்து கொள்ளுங்கள், ஃலயதஸவ்வஜ், அது உங்களுடைய தீய பார்வைகளுக்கு தடை விதித்து அவைகளை இல்லாத ஒழித்து உங்களுடைய மறை உறுப்பை பாதுகாத்து ரப்பிடத்திலே உங்களை சிறந்த மனிதனாக ஆக்குவதற்கு திருமணம் வித்திடுகிறது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், உங்களுக்கு திருமணம் முடிப்பதற்கான உடல் வலிமை, உள வலிமை, பொருளாதார வலிமை இல்லை என்றால் நீங்கள் நோட்டு பிடித்துக் கொள்ளுங்கள், அதுவே உங்களுக்கு போதுமானது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையில் இருக்கின்ற மிக முக்கியமான பகுதி தான் அல் பாஆ. உங்களுக்கு பாஆ இருந்தால் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். பாஆ என்றால் என்ன? அதிகமான உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், ஒரு பெண்ணுடைய உடல் தேவையை பூர்த்தி செய்யும் அளவிற்கான உடல் தகுதி, அவளுடைய வாழ்க்கையின் அடிப்படை தேவையான உணவு உறைவிடம் அவளுக்கான வாழ்க்கையின் இன்னொரு என்ன அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்கான சுய பொருளாதாரம். பொருளாதாரங்கள் ரெண்டு இருக்கிறது, திருமணத்தின் போர்வையிலே கொள்ளையடிக்கின்ற பொருளாதாரம், அது பொருளாதாரம் அல்ல, அது ஒரு வகையான பிச்சை. வீடு கொடுக்க வேண்டும், காணி கொடுக்க வேண்டும், கடையும் கொடுக்க வேண்டும், வாகனம் கொடுக்க வேண்டும், என்னுடைய மகன் ஆபீசராக இருக்கிறார், மோட்டார் பைக் கொடுக்க வேண்டும், வேற என்ன கொடுக்க வேண்டும், அதுக்கு மேல ஒன்று பொண்ணை கொடுக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதை கொடுப்பதற்காகத்தான் இத்தனை கேட்கின்ற ஒரு வகையான இழிநிலை சமூகமாக நம்முடைய சமூகம் மாறி இருக்கிறது. அவருடைய பங்கிலே வீடு இருக்கிறது, மகளுக்கு கொடுக்கிறார், அது அவரோடு சம்பந்தப்பட்டது. அவர் பணம் கொஞ்சம் மகளுக்காக சேமித்திருக்கிறார், அவளுக்கு கொடுக்கிறார், அது அவளோடு சம்பந்தப்பட்டது, அதுவும் அவளுடைய சொத்தாகவே மாறுமே ஒழிய இந்த இடைக்கால தரகராக வந்திருக்கிற கணவனின் சொத்தாக மாறமாட்டாது. ஹதீஸிலே வந்திருக்கிறது, அப்துல்லா பின் மசூத் ஹதீஸை ரிவாயத்து செய்கின்றவர்கள், மிக ஏழையான ஒரு சஹாபி, இவர்களுடைய மனைவியுடைய பேர் ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் பணக்கார பெண்ணாக இருக்கிறேன், செல்வ சீமாட்டியாக இருக்கிறேன், ஜக்காத் கொடுக்கும் அளவிற்கு வசதியையும் வாய்ப்பையும் ரப்பு எனக்கு கொடுத்திருக்கிறான். என்னுடைய ஜக்காத்தை நான் பங்கு வைக்கும் பொழுது அந்த ஜக்காத் கொடுக்கிற பட்டியலிலே என்னுடைய கணவர் அப்துல்லா பின் மஸ்ஊதை சேர்க்கலாமா? ஒரு மனைவி கணவனுக்கு ஜக்காத் கொடுக்கலாமா என்று கேட்கிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு தாராளமாக கொடுக்கலாம் என்று சொன்னார்கள். ஏனென்றால் ஒரு மனைவிக்கு கணவனுக்கு வாழ்வுக்கான தேவைகளை கொடுக்கின்ற உரிமையை அல்லாஹ் கொடுக்கவில்லை, கடமையாக்கவில்லை. ஒரு கணவன் தான் தன்னுடைய மனைவிக்கு அவளுக்கு தேவையான உடை, உறைவிடம், உணவு, இன்னொரு அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பது இஸ்லாமிய சட்டமாகும். எனவே ஒரு மனைவி செல்வந்த பெண்ணாக இருந்து அவளுடைய கணவன் ஏழையாக இருந்தால் அவன் மிஸ்கீனுடைய பட்டியலிலே, பக்கீருடைய பட்டியலிலே, கடன்காரனுடைய பட்டியலிலே அவன் இருப்பானேயானால் அவருக்காக வேண்டி இந்த மனைவி தன்னுடைய ஜக்காத்தில் ஒரு பங்கை அவருக்கு விநியோகம் செய்யலாம். இது ஷரியத்துடைய சட்டமாகும். அப்படி என்றால் எப்படி விநியோகம் செய்வது? அவளிடத்தில் சொந்த வீடு இருக்கிறது, அதை கூலிக்கு விடுகிறாள். அவளிடத்திலே கடை இருக்கிறது, அதை கூலிக்கு விடுகிறாள். அவள் ஏராளமான நகைகளை கொண்டு வந்திருக்கிறாள், அவைகளை விற்பனை செய்து வியாபாரத்திற்கான முதலீடு செய்திருக்கிறாள். அல்லது அவளிடத்திலே வயல் இருக்கிறது, விவசாயம் செய்து வருடந்தோறும் அவள் அதிலே பாரிய வருமானத்தை ஈட்டிக் கொள்ளுகிறாள். இப்படிப்பட்ட பணங்களை எல்லாம் தன்னுடைய தங்கரியத்திலே நம்முடைய பாசியில் சொல்வதாக இருந்தால் பேங்கிங் பண்ணுகிறாள், சேமிக்கிறாள். எனவே அந்த சேமிப்பிலே அது வருடத்தை அடைந்திருக்கிறது, ஜகாத்துடைய நிசாப் என்ற தொகையை பெற்றிருக்கிறது என்றால் அவள் ஜகாத் கொடுக்கலாம். ஆனால் நம்முடைய சமூகத்திலே பெண்கள் ஜகாத் கொடுப்பதாக இன்று தெரியவில்லையே என்றால் வருகிற மாப்பிளை கொள்ளையடித்து விடுவான் எல்லாத்தையும், அதனாலே அவர்கள் ஜகாத் கொடுக்க மாட்டார்கள். வீட்டை அவருக்காக ஆக்கிக் கொள்ளுவார், கடையை அவருக்காக ஆக்கி இருப்பில பேச மட்டும் பார்க்கணும், மாப்பிள்ளையில வாப்பா பேசுவார், வானத்துல பறக்கவா, பூமியை கிழிக்கவா, நான் தான் அப்படி, நான் தான் இப்படி சொல்லுவாங்க. அன்பார்ந்தவர்களே, இது என்ன சொல்லுகிறோம் என்றால் நம்முடைய சமூகத்திலே இப்படி ஒரு திருமண போக்கில்லை. நசாராக்களை போல, யகுதிகளை போல அழகையும் வெறும் போலியையும் வெளிப்பகட்டுகளையும் நம்பி திருமணம் செய்பவர்கள் அல்ல. கபில்சு என்ற ஒரு வார்த்தையினால் அந்த பெண்ணின் வாழ்க்கை முழுவதையும் தன்னகத்தை கொள்ளுகின்ற அருமையான சில வார்த்தை பிரயோகங்களின் ஊடாகவே அவளை தன்மயப்படுத்திக் கொள்ளுகின்ற நம்பிக்கை மிக்க ஒரு வாழ்வுதான் திருமணம் என்பது. அங்கே வேறு எதுவும் கிடையாது. இங்கே திருமணத்தின் போது என்னவோலாம் எழுதுகிறார்கள் என்றால் அது அரசாங்கத்துக்கு காட்டுவதற்காகவே ஒழிய அது அல்லாஹ்வுடைய அரசாங்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றல்ல. அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் என்ன? பெண்ணை பெற்றெடுத்த அந்த தந்தை சொல்ல, இந்த திருமண பந்தத்தின் அடிப்படை உரித்தாளியாக இருக்கின்ற உன்னதமான கதாபாத்திரமாக இருக்கின்ற கணவன் சொல்லுவார், எனவே நான் அதை கபில் சூ, நான் அந்த திருமணத்தை கபூல் செய்கிறேன், நீ காஹா, அவளுடைய மனபந்தத்தை, அந்த உறவை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்றால் அங்கே திருமணம் நடந்தேறிவிடும். இதற்கு வெறும் 3-4 ஆண்கள் மட்டும் அதற்குள் போதுமானதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட எளிமையான தோற்றத்திலும் கோலத்திலும் வடிவமைக்கப்பட்ட மிக உன்னத சிறந்த இந்த கட்டிடம் எப்படி சிதைக்கப்படுகிறது என்றால் பல்புகள் வேணுமா? காபத்துல்லா கீழே வந்தது போல, நட்சத்திரம் கீழே இறங்கி வந்தது போல, சுபஹானல்லாஹ், 100 கிளமா, நான் 150 கிளம், நீ 2 மாடு அறுத்தாயா, நான் 3 மாடு அறுக்கிறேன், இப்படி போட்டா போட்டிகளுக்குள்ளே இந்த திருமணம் நுழைந்து கொண்டு படுகின்ற பாடு. அன்பார்ந்தவர்களே, முதலாளியை போல தொழிலாளி செய்ய நினைக்கிறார், வசதி படைத்த மக்களைப் போல ஏழைகள் செய்ய நினைக்கிறார்கள். அதனாலே எல்லா பெற்றோர்களும் பிச்சைக்காரர்களாக மாறி செல்வந்தர்களின் வாயில் கதவுகளை தட்டுகிறார்கள். இப்படி திருமணம் தன்னுடைய உன்னதமான பாதையை விட்டு விலகி எங்கோ ஒரு பயணம் செய்து கொண்டிருக்கிறது. அதனாலே அன்பார்ந்தவர்களே, குர்ஆன் சொல்லுகிறது, அழகாக ஹதீஸ் சொல்லுகிறது, உங்களுக்கு ஏழைகளா, நாங்கள் செல்வந்தராக்குவோம், திருமணத்துக்குள்ளே நுழையுங்கள் என்று குர்ஆன் உத்தரவாதம் தருகிறது. ஹதீஸ் சொல்லுகிறது, அன்பார்ந்தவர்களே, அல்பா, உடல் தகுதியும் பொருளாதார தகுதியும் இருக்கிறதா, நீங்கள் திருமணத்துக்குள்ளே வாருங்கள், அப்படி இல்லை என்றால் சலாம் அலைக்கும் நோன்பு பிடிச்சுக் கொள்ளுங்கள் போதும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஏன் இப்படி சொல்லுகிறது என்றால், அன்பார்ந்தவர்களே, ஒரு ஆண் தனக்கு இருக்கின்ற கௌரவத்தையும் கண்ணியத்தையும் திருமணம் என்ற போர்வையிலே இழந்துவிடக் கூடாது என்பதற்காக. ஒரு ஆண் என்பவர் சமூகத்திலே மிகப்பெரிய சிறந்த அந்தஸ்து உள்ளவர். அல் கவ்வா அர்ரிஜால் கவ்வாமூன் அலன் நிசா, ஆண்கள் என்பவர்கள் பெண்களை நிர்வாகம் செய்து தன்னுடைய வாழ்க்கையிலே மிக உயர்ந்த தகுதிகளையும் தகமைகளையும் கொண்டவர்கள். அதற்கு உலகத்தில் எந்த ஒரு யூனிவர்சிட்டியிலும் படிக்க தேவையில்லை. அர்ரிஜால் கவ்வாமூன் அலன் நிசா, அவர் அல்லாஹ்வுடைய தொடர்புள்ளவராக, ஆகலத்துடைய நம்பிக்கை உள்ளவராக, என்னுடைய மனைவியை காப்பாற்றுவது என் மீது தலையாய பொறுப்பு என்ற உணர்வு இருந்தால் அந்த சர்டிபிகேட் அவருக்கு கிடைத்து விடுகிறது. அதற்கு மாறாக, அன்பார்ந்தவர்களே, திருமணத்தின் ஊடாக செல்வந்தராகிவிட முடியாதா? அந்த வீட்டின் உரிமத்தை நான் பெற முடியாதா? இந்த கடைக்கு சொந்தக்காரனாக நான் ஆகிவிட முடியாதா என்றெல்லாம் அன்பார்ந்தவர்களே மிக கேவலமான எண்ணத்துடன் திருமணம் செய்வார்களேயான் ஹதீஸ் மிக தெளிவாக அவர்களை சொல்லுகிறது. யார் பணத்தை நோக்கமாக கொண்டு, தபரானிலே ஹதீஸ் இருக்கிறது, யார் பணத்தை நோக்கமாக கொண்டு திருமணம் செய்வார்களோ ஏழையாக்குவதை அல்லாஹ் கடமையாக்கிக் கொள்ளுகிறான். அவரை ஏழையாக்குவதை, அழகு மட்டும் நோக்கத்தை கொண்டு யார் திருமணம் செய்வார்களோ அந்த அழகில் குறைவை ஏற்படுத்துவதை அல்லாஹ் தனக்குரியதாக ஆக்கிக் கொள்கிறான் என்று இந்த ஹதீஸ்களிலே அன்பார்ந்தவர்களே நோக்கமாக கொள்ளப்பட வேண்டியது மார்க்கம் தீன். அல்லாஹ்வுடைய பாவத்திலிருந்து விலகிக் கொள்வது, அல்லாஹ்வுடைய அனுமதிக்கப்படாத செயல்களின் பாதையிலே நான் பயணிக்காமல் இருக்க வேண்டும் என்ற உன்னத நோக்குடன் தான் திருமணம் செய்யப்பட வேண்டும் அன்பார்ந்தவர்களே. எனவே திருமணம் என்பது மிக உன்னதமான சிறந்த ஒரு வழிகாட்டலாகும். அதில் எந்த அனாச்சாரங்களும் வித்தியாசமான கலாச்சாரங்களும் மேற்கத்தியர்களுடைய கொள்கைகளும் அன்பார்ந்தவர்களே பிதா என்று சொல்லக்கூடிய நவீன ரகமான செயற்பாடுகளும் அதற்குள்ளே நுழைவதற்கு இஸ்லாம் ஒரு நாளும் திருமணத்திலே அனுமதிக்காது. ஏனென்றால் ஒரு ஆணும் பெண்ணும் நீண்ட காலங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டியிருக்கிறது. சந்தோஷத்தினுடைய அடிப்படை அல்லாஹ்வுடைய கட்டளையும் அருமை நாயகம் சல்லல்லாஹும் அவர்களுடைய வழிமுறைகளும் அங்கே பேசப்படுவதை தவிர மூன்றாவது நிபந்தனை அங்கு கிடையவே கிடையாது. அதனாலே ஹதீஸிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நீங்கள் திருமணம் பேச போகிறீர்களா? ஒரு பெண்ணை வாழ்க்கையிலே திருமணம் செய்து வாழ்வதற்கான சந்தோஷத்திற்கான அடிப்படைகளை இட்டுக்கொள்ள நினைக்கிறீர்களா? அதற்கான வழிமுறையை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துங்கஹுல் மரா லி அர்பஈன். இன்று உலகத்திலே நடைமுறையை ரசூலுல்லாஹ் அன்று நேரடியாக கண்டதை போல, நேரடியாக பார்ப்பதை போல பேசுகிறார்கள். துங்கஹுல் மரா சொல்லி அர்பஈன் லி மாலிஹா, ஒரு பெண் நான்கு கருமங்களுக்காக, நான்கு விடயங்களை மையமாக கொண்டு, அடிப்படையாக கொண்டு சமூகத்தில் திருமணம் பேசப்படுகிறாள். லி மாலிகா, அவளிடத்தில் இருக்கின்ற பணத்திற்காக. அவள் ஒரு பணக்கார பெண், அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்து கொண்டால் சொகுசான வாழ்க்கை, ஐநுடையாத வாழ்க்கை, அப்படி என்று சில பேர்கள் கனவு காண்டு அந்த பணத்துக்கு பின்னாலே தன்னை இழந்து விடுகிறார்கள். தன்னை பெற்றெடுத்த பிள்ளை பெற்றோர்கள் தங்களை விட்டு விடுவதை உணராதவர்களாக ஒரு பணக்கார பெண்ணை அவளுடைய பணம் மட்டுமே நோக்கமாக கொண்டு அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்து கொள்கிறார்கள். அருமை நாயகம் சலாசம் சொல்லுகிறார்கள், இமாலிகா அவளிடத்தில் இருக்கிற பணத்துக்காக, காசுக்காக, சொத்துக்காக, செல்வங்களுக்காக திருமணம் பேசப்படுகிறாள். வலி ஜமாலிகா, இன்னும் ஒன்று அவளிடத்தில் இருக்கிற அழகுக்காக. எங்காவது கண்டிருப்பார் அன்பார்ந்தவர்களே, அது அவருடைய கண்ணுக்கு அழகாக தெரிந்திருக்கும். எனவே அவர் அதற்காக திருமணம் பேச ஆள் அனுப்புகிறார். அல்லது எங்காவது பயணத்திலே அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளையை கண்டிருப்பார்கள், அழகும் சௌந்தரியம் உள்ளவளாக இருந்திருப்பாள். எனவே அந்த அழகுள்ள ஒரு பெண் தன்னுடைய பிள்ளைக்கு, தன்னுடைய ஆண்மகனுக்கு துணைவியாக வருவதால் என்னுடைய மகனுடைய வாழ்க்கை வளமாகிவிடும் என்று பொய்யான போலியான கற்பனைகளை மனதிலே நிறுத்திக் கொண்டு அன்பார்ந்தவளே நபி வழியை மறந்து அவர்கள் இப்படி திருமணம் பேசுவார்கள். அழகு இருக்கிறது, எனவே என்னுடைய மகனுக்கு அந்த அழகான பெண் கிடைத்தால் உலகமே கிடைத்தது போல் அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள். அதனால் அழகுக்காக வேண்டி திருமணம் பேசப்படுகிறது. மூன்றாவது சொன்னார்கள், லி ஹஸபிஹா, ஒரு பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணுடைய பாரம்பரியம், கௌரவம், கௌரவமான குடும்பம், கண்ணியமான குடும்பம், தலைமுறை தலைமுறையாக இவர்கள் நிர்வாகத்தில் இருப்பவர்கள், தலைமுறை தலைமுறையாக இவர்கள் பல ஹஜ்ஜுகள் செய்பவர்கள், தலைமுறை தலைமுறையாக இவர்கள் தான் இந்த ஊரிலே ஏழைகளுக்கு அது கொடுப்பவர்கள் இது கொடுப்பவர்கள் என்று அவர்களிடத்தில் இருக்கின்ற பாரம்பரியத்தை, அவர்களிடத்தில் வம்சா வழியை கருத்தில் கொண்டு திருமணம் செய்வார்கள் சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். நான்காவதாக, அதை அதிகமானவர்களே தோத்து விடுகிறார்கள். அதனாலே ரசூல் சல்லாசம் அவர்கள் இதை எவ்வளவு தெளிவாக சொல்லுகிறார்கள், எவ்வளவு திருமணத்தினுடைய வெற்றியின் ரகசியத்தை சொல்லுகிறார்கள் என்றால், ஒரு பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய மார்க்க பற்றுக்காக, இறையச்சம் உள்ளவளாக இருக்கிறாள், ஒழுக்கம் உள்ளவளாக இருக்கிறாள், நான்கு சுவரை தன்னுடைய பரதாவாக ஆக்கி வாழுகிறாள், ஆண்களுடைய கண்களுக்கு அவள் பட்டாலோ அல்லது அவளுடைய கண்ணிலே ஆண்கள் பட்டுவிட்டாலோ அவளுடைய கல்வி வெடித்துவிடும் அளவிற்கு ஒரு பாவகரமான செயலாக கருதுகிறாள், ஆண்களுக்கு முன்னால் செல்வதை அசிங்கமாக கருதுகிறாள், நிர்பந்திக்கப்பட்ட நிலையில் அவள் சென்றாலும் தன்னுடைய முழு உடல்களையும் மூடிக்கொள்ளுகிறாள், அந்த இடங்களை விட்டு தவிர்த்து கொள்ளுகின்றவரை புழு போல, அனலின் மீது விழுந்த புழுவை போல துடிக்கிறாள். அப்படிப்பட்ட உள்ளத்தில் அல்லாவின் இறையச்சம் கொண்ட அந்த பெண்ணுக்காகவும் திருமணம் செய்யப்படுகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லிவிட்டு சொன்னார்கள். எனவே திருமணத்தின் ரகசியமான அந்த உண்மையான வெற்றி என்பது அது தீனுடைய பெண்ணினூடாகவே அடைய முடியும் என்று உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார்கள் உன்னத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, இப்படியா நம்முடைய திருமணங்கள் நடக்கிறது, இப்படியா பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது. நாங்களும் சில கல்யாணத்திற்கு சென்றிருக்கிறோம், மரியாதைக்காக நம்மை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுவார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த பள்ளியிலே வெந்தசி போடுவது போல அந்த வீட்டுடைய பாதி 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 எங்களுக்கு என்பார்கள். அவர்கள் சொல்வார்கள், இல்லை இல்லை காவாசி என்பார்கள், இல்லை பாதி என்பார்கள். அங்கே திருமணம் ஒன்று உடைந்து போகும், இல்லை பாதிக்கு ஒத்துக்கொண்டால் அங்கே திருமணம் ஒட்டிக்கொள்ளும். அன்பார்ந்தவர்களே, அதற்கு பிறகு கடை பேசுவார்கள், எந்த பசாரிலே உள்ள கடை அவர் தேடிக் கொள்வார், எந்த பசாரிலே சனரசல் இருக்கிறதோ அந்த கடையின் மீது கண் வைத்து பேசுவார்கள், அப்படி என்பார்கள் இப்படி என்பார்கள். அது கொடுத்தால் திருமணம் நடக்கும், இல்லை என்றால் அன்பார்ந்தவர்களே அங்கே திருமணம் உடைந்துவிடும். இப்படியாக பொருட்கள் விற்பனை செய்யப்படுவது போல ஆண் மக்களை பெற்றவர்கள் வெட்கம் இல்லாமல் தன்னுடைய பிள்ளைகளை வியாபாரம் பேசுகிறார்கள். நான் படிக்க வைத்திருக்கிறேன், டாக்டர் ஆக்கியிருக்கிறேன், இன்ஜினியர் ஆக்கியிருக்கிறேன், அப்படி செய்திருக்கிறேன், இப்படி செய்திருக்கிறேன், அதுல பிஎஸ்சி முடித்திருக்கிறார், அந்த யூனிவர்சிட்டி கண்டிருக்கிறார், எவ்வளவு செலவு தெரியுமா, இப்படி எல்லாம் பேசுகின்ற கீழ்த்தரமான பெற்றோர்கள் சமூகத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக அன்பார்ந்தவர்களே நாம் இந்த விடயத்தை மிக கவலையோடு சொல்லுகிறோம். அது மட்டுமல்ல, திருமணம் பேசி முடிந்தால் அதற்கு பின்னாலே எத்தனை சம்பிரதாயங்கள் சடங்குகள். இன்று நம்முடைய பெண்களுக்கு தெரியுமா ஒரு எப்பளுடைய விலை, நம்முடைய பெண்களுக்கு தெரியுமா ஒரு தோழப்பழத்துடைய விலை, நம்முடைய பெண்களுக்கு தெரியுமா அன்பார்ந்தவர்களே ஒரு அன்னாசி காயுடைய விலை. ஒரு கிலோ அன்னாசி காய் 600 ரூபாய், 1.5 கிலோ கொண்ட அன்னாசி காயாக இருந்தால் 900 ரூபாய். 10 அன்னாசி காய்களை அன்பார்ந்தவர்களே 3-4 ரேகளிலே வைத்து அதை கொண்டு போய் சேர்ப்பதற்காக இந்த பெண்கள் கடை கடையாக அலைவது, அப்புள் வேங்குவதற்காக கொழும்புடைய மார்க்கெட்டுகளை மண்ணுகளை எல்லாம் எடுத்து விடுவது என்ற அளவிற்கு அன்பார்ந்தவர்களே இப்படி எத்தனையோ வகையான சடங்குகளும் சம்பிரதாயங்களும். திருமணம் பேசி முடிந்தால் சுபஹானல்லாஹ், அதற்கு பின்னால் எத்தனை பழத்தட்டுகள். அன்பார்ந்தவர்களே, நான் இந்த மிம்பர் மேடையிலே மீண்டும் முன்பு வருவதை நான் ஞாபகப்படுத்தியிருக்கிறேன். 16 பழத்தட்டுகளை இறக்கியவர்கள் நம்முடைய ஊரிலே இருக்கிறார்கள். 16 பழத்தட்டுகள், 8 அல்லது 9 வகையான பழங்கள் அதிலே நிறைந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அது ஒரு 16 அரிசி பேக்காக இருந்தால் பரவாயில்லை, ஒரு 5-6 மாதத்திற்கு வச்சு சாப்பிடலாம். இந்த பழத்தை குடும்பத்துக்கு எல்லாம் கூப்பிட்டு காட்டுகிறார்கள். அதற்கு பின்னாலே ஒரு பார்வை பார்த்துவிட்டு போவார்கள். 10-20 ஷாப்பிங் பேக்கிலே பங்கு போடப்பட்டு அங்கே சென்றுவிடும். இதற்காக அன்பார்ந்தவர்களே அந்த பெண்ணை பெற்றவர்கள் படுகின்ற பாடு சுபஹானல்லாஹ். எனவே பெண்ணை பெற்றவர்கள் இப்படி அனுப்பிவிட்டார்கள் என்பதற்காக அந்த ஆண்மகனை பெற்றவர்கள் எத்தனை பாடுபட்டு. அன்பார்ந்தவர்களே, எல்லா இடங்களிலுமே பெண்ணை பெற்றவர்கள் ஏழைகள், ஆண்களை பெற்றவர்கள் வசதி உள்ளவர்கள் என்பது அல்ல. இப்படி ஒரு அன்பார்ந்தவர்களே கொடுக்க வாங்கிற சமூகத்திலே இப்படி நடப்பதனால் சமூகம் நலிந்து கொண்டே போகிறது. கடன்கார பெற்றோர்கள், கடன்கார சமூகம். அன்பார்ந்தவர்களே, திருமணம் முடித்து கணவனும் மனைவியும் அந்த காம்பரையிலே சந்தோஷமாக இருக்கிறார்கள். வாப்பா உமாம் என்ன பேசிக் கொள்கிறார்கள் தெரியுமா, சுபஹானல்லாஹ், இந்த கடனை எப்படி கட்டுவது, எப்படி அடைப்பது, எந்த காணியை விற்று இதை நிவர்த்தி செய்வது, இப்படி பேசும் அளவிற்கு அன்பார்ந்தவர்களே திருமணம் கொச்சைப்படுத்தப்படுகிறது. திருமணம் கொச்சைப்படுத்துகின்ற ஒரு உறவல்ல, இது மிக சிறந்த வானத்தில் முடிவு செய்யப்பட்ட ஒரு ஆணையும் பெண்ணையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் வாழ்க்கைக்காக தெரிவு செய்கின்ற ரப்புடைய தெரிவிலேயே நாம் இப்படி கேவலமாக நடந்து கொள்ளக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, ஆத்திரமாக இருக்கிறது, ரொம்ப ரொம்ப மனசுக்கு பாரமாக இருக்கிறது. இதற்கு வெளியிலே கண்ணியமாக வாழவிருக்கின்ற அந்த ஆண் மகனும் அந்த பொம்பளை பிள்ளையும் அன்பார்ந்தவர்களே வாழ்க்கையிலே வாழலாம் என்று நினைக்கின்ற வேளையிலே பலவிதமான சடங்குகளும் சம்பிரதாயங்களும். பொதுவாகவே அந்த காலத்திலிருந்து மாப்பிளையோடு நண்பர்கள் செல்வது என்பது ஒரு வழிமுறையாக இருந்திருக்கிறது. ஏனென்றால் ஹதீஸிலே வந்திருக்கிறது, சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திருமணம் செய்வதற்காக அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்மை போல நண்பர்கள் இருந்தார்கள். அப்பொழுது நண்பர்கள் மன அதாவது மணமகளுடைய அந்த பெண்ணுடைய வீடு வரை கொண்டு செல்வதற்காக சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அவர்களை கூட்டி செல்கிறார்கள். சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அவர்கள், அன்பார்ந்தவர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சுரையா என்ற நட்சத்திரத்திலே ஈமான் இருக்கிறது என்றாலும் அங்கும் பயணம் செய்து அந்த ஈமானை கொண்டு வரும் வல்லமை பெற்றவர்தான் இந்த சல்மான் பாரிசி ரலியல்லாஹு என்று சொல்லும் அளவிற்கு ஈமானுடைய இன்ப சுவையை அனுபவித்த நபித்தோழர்களில் ஒருவர் தான் சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அவர்கள். அவர்களுக்கு திருமணம் நடக்கிறது. அவர்கள் நண்பர்களோடு திருமணத்தினுடைய அந்த மணமகளுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். மணமகளுடைய வீடு நெருங்கியவுடனே அவர்களுக்கு சொன்னார்கள், வினயமாக உங்களுடைய கடமையும் நட்பும் முடிந்து விட்டது, எனவே இதற்கு பிறகு என்னுடைய கடமைதான் இருக்கிறது, எனவே மணமகளின் வீட்டுக்குள்ளே வருவதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை என்றார்கள். அந்த நண்பர்கள் அப்படியே சென்று விட்டார்கள். வீட்டுக்குள்ளே போய் பார்க்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, வீடு ஜோடிக்கப்பட்டிருக்கிறது, ஹதீஸில் இருக்கிறது, வீடு ஜோடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வீட்டின் ஜோடனையை பார்க்க சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய மன தனக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையின் துணைவியாக வந்திருக்கிற அந்த பெண்ணிடத்திலே கேட்கிறார்கள், என்ன உங்களுடைய வீடு இப்படி ஜோடிக்கப்பட்டிருக்கிறது, உன்னுடைய வீட்டுக்கு காய்ச்சல் பிடித்திருக்கிறதா, அல்லது காபத்துல்லா உள்ளே நுழைந்திருக்கிறதா என்று அந்த அலங்காரத்தின் கடுமைகளை பார்த்து அன்பார்ந்தவர்களே சினம் கொண்டார்கள். உடனடியாக அலங்காரங்களை அகற்றும்படி சொன்னார்கள். அதற்கு பின்னாலே அங்கு சில பாத்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான பாத்திரங்கள், அது இது அதற்குரிய பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மனைவியிடத்திலே கேட்டார்கள், இது என்ன இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது? சொன்னார்கள், இது நீங்களும் நானும் சந்தோஷமாக பிற்காலத்தில் வாழ்வதற்காக என்னுடைய பெற்றோர்கள் இதை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். சட்டி இருக்கிறது, பானை இருக்கிறது, இன்னும் வாழ்க்கைக்கு தேவையான குசினி பொருட்கள் இருந்து ஒரு வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் இருக்கிறது. உடனே பார்த்து சொன்னார்கள், இதை எல்லாம் அகற்றிவிட வேண்டும், இது என்னுடைய நபியின் வழி அல்ல, அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நான் அன்னவர்களுடைய ஹபீப் மஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை இதல்ல, உனக்கு தேவையான எல்லாம் நான் கொண்டு வந்திருக்கிறேன், என்னுடைய வீட்டில் இருக்கிறது, எனவே இது உனக்கும் எனக்குமான சொந்தமான சொத்து அல்ல, இதை உன்னுடைய பெற்றோர்களுக்கு திருப்பிக் கொடு என்று சொல்லிவிட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இதுதான் திருமணத்தில் எங்களுக்கு சங்கையான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த வழிமுறையும் அன்னருடைய வழியை முழுமையாக பின்பற்றிய சஹாபாக்களின் உரையுமாக இருந்தது. இப்படியாக அன்று இரவு சுன்னத்தான பல நடைமுறைகளை கடைபிடித்து அன்பார்ந்தவர்களே அந்த திருமணத்திலே அவர்கள் சந்தோஷமாக இருந்ததன் பின்னால் அதிகாலையிலே சுபகுடைய தொழுகைக்கு வருகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்று நம்முடைய மணமகன்மாருக்கு சுபகுடைய தொழுகை தெரியவே தெரியாது. அந்த மணமகனுக்கு சுபகுடைய தொழுகை தெரியவே தெரியாது. அன்பார்ந்தவர்களே, சொல்லிக் கொடுக்கிறார்களோ தெரியவில்லை பெற்றோர்கள், மகனே நீ இது முதலாவது திருமணம் நடந்தனால் வெளியிலே வரக்கூடாது, காத்து கரப்பு பற்றும், பேய்ப்பி சாசு பிடிச்சிடும், கண்ணூறு பற்றும், மகனே பள்ளிக்கு வந்துடாத வாப்பா, நீ எங்க போனாலும் சரி, பொடியமாரோட நுவரடியாக கடத்தி போனாலும் பரவாயில்ல, பள்ளிக்கு மட்டும் நீ வந்துடாத, அப்படி சொல்றது போல இருக்குது. அவர் வரவே மாட்டாரு, ஏழு எட்டு நாளைக்கு பிறகு திரையை நீக்கி வெளியே வருவாரு. அன்பார்ந்தவர்களே, இப்படி எல்லாம் பழைய சடங்குகளும் சம்பிரதாயங்களும் சமூகத்தில் குடிகொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது சல்மான் பார்சி ரலி அல்லாஹ் அவர்கள் சுபஹுடைய தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு வந்து விட்டார்கள். இமாம் ஜமாஅத்தை முடித்து வந்திருக்கிறார்கள். அவருடைய நண்பர்கள் அவர்களை சுத்திக் கொண்டு கேட்டார்கள், எப்படி நேற்று ராவு நல்லா இருந்தீங்களா என்று கேட்டார்கள். ஹஜ்ரத் சல்மான் பார்சி ரலி அல்லாஹ் கோபம் வைத்து, அன்பார்ந்தவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகை விட்டு மறைந்த அந்த சமீப காலத்திலே கூட இப்படிப்பட்ட ஒரு சூழல் உண்டாகி இருக்கிறது என்றால் அன்பார்ந்தே பாருங்கள், அவர்கள் கேட்டார்கள், அந்த நண்பர்கள் எல்லாம் அவர்களை சூழ்ந்து கொண்டு எப்படி நேற்று ராவு என்று கேட்டார்கள். இதற்குள்ளே ஆயிரக்கணக்கான அர்த்தங்களோடு கேட்டார்கள். சல்மான் பாரிசி சொன்னார்கள், ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நான் என்னுடைய தூதர் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே கேட்டிருக்கிறேன், ஒரு ஆண் தன்னுடைய மனைவியோடு நேற்று இரவு நடந்து கொண்ட செய்தியையோ,
அல்லது ஒரு பெண் தன்னுடைய கணவனோடு நடந்து கொண்ட நேற்று இரவைய நான்கு சுவருக்குள்ளே முடங்கி கிடக்க வேண்டிய அந்த செய்தியை வேறு பெண்களிடத்திலோ ஒப்படைப்பாளையானால் அந்த ஆணுக்கும் பெண்ணுக்குமான உதாரணம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஆண் கழுதையும் பெண் கழுதையும் பஜாரிலே பட்ட பகலிலே பரிதாபமாக புணர்ந்து கொண்டதற்கு சமன் என்று சொன்னார்கள். எவ்வளவு கடினமான வார்த்தை, கழுதைகளுக்கு ஒப்பிட்டிருக்கிறார்கள் என்று செல்ஃபி. சுபஹானல்லாஹ், யாரோ பார்க்க வேண்டிய பொம்பளைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு செல்ஃபி எடுக்கிறார். அவர் போன்ல எடுத்ததுதான் தெரியும், அவர் கண்ணுக்குள்ளேயும் கிளிக் பண்ணிடுவாரு. ராவெல்லாம் இது என்னுடைய நண்பருக்கு இப்படி ஒரு அழகான பொம்பளையா, நம்ம எடுத்திருந்தா தட்டி இருந்தா அப்படி என்ன என்ன செஞ்சிருவார், இவரு என்ன செய்ய ஏழு மண் பார்ந்தவர்களே, அசிங்கமாக இல்லையா அந்த வாப்பா அம்மாக்கு, அவமானமாக இல்லையா இந்த வாப்பா அம்மாக்கு, என்னுடைய பிள்ளையை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பக்குவமாக வளர்த்திருக்கிறேன், பல நூறு பேர் என்னுடைய பிள்ளையை போன்ல பார்க்கும் அளவிற்கு, வாட்ஸ்அப்பிலே பார்க்கும் அளவிற்கு, முகநூல்களிலே பார்க்கும் அளவிற்கு, என்னுடைய வீட்டுக்குள்ள என்னுடைய பிள்ளையை காப்பாற்ற வந்த இவனே இப்படி காவாலியாக நடந்துகிட்டானே என்று எந்த உம்மா பாப்பாவுடைய உள்ளத்திலேயாவது சுழிவு, ஒரு முகத்திலே ஒரு சுழிவு, அன்பார்ந்தவர்களே கண்ணிலே ஒரு கலக்கம், நெஞ்சிலே ஒரு பதட்டம், என்ன பெற்றோர்கள் இவர்கள், பொம்பளை பிள்ளையை பெற்று இப்படியா கொடுக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இப்படியான இழி செயல்களை திருமணத்தில் இணைத்துக் கொள்ள வேண்டாம். மாப்பிள்ளையை கடத்துவது, பெக்கோவில ஏற்றுவது, அங்க கொண்டு போறது, இங்க கொண்டு போறது, ஆ முதல் முதலாக தன்னுடைய கணவனுடன் ஆ எத்தனையோ தீனியத்தான மார்க்க ரீதியிலான பேச்சு பேச வேண்டிய அந்த பிள்ளைய கடத்தி கொண்டு போய் அன்பார்ந்தவர்களே அவருக்கு நீளம் போடுறதும், அவருக்கு மீசையை இறக்கிறதும், இது சமூகத்தில் யாருடைய வழி அன்பார்ந்தவர்களே, இது யாருடைய வழி? நாம் நமக்குள்ள சண்டை பிடித்துக் கொள்வோமே, கொள்கைகளை பேசி நமக்குள்ள இருக்கிற உடன்பாடே கிடையாதா, இது எந்த நபியுடைய வழி, எந்த இறைநேசனுடைய வழி அன்பார்ந்தவர்களே, ஒன்றுமில்லையே. எனவே இதற்கு நாம் சமூக அங்கீகாரம் கொடுத்திருப்பதை போல அது வாலிபர்கள் அப்படித்தான். எப்படித்தான் வாலிபர்கள் இப்படி பைத்தியமாகவா, மோசடியாகவா, அசிங்கமாகவா? அன்பார்ந்தவர்களே, புதுசு புதுசாக எதையும் நம்முடைய மேலான உயர்ந்த கண்ணியமான கௌரவமான மார்க்கத்திலே உண்டாக்கவே நாம் கூடாது. நாம் உண்டாக்கவே கூடாது. உணவுகளுக்கும் ஒரு கட்டுப்பாடு தேவை, உடுப்படுக்கிறதுக்கு ஒரு கட்டுப்பாடு தேவை, வீடுகளை அலங்கரிக்கிறதுக்கு ஒரு அளவீடும் ஒரு கட்டுப்பாடும் தேவை. அன்பார்ந்தவர்களே, சாப்பாடுகளுக்கு புதிய பெயர்கள் வைக்காதீங்க. மருதாணி சாப்பாடு, பொட்டு வச்சு பூச்சி விடும் சாப்பாடு, வேற என்ன சாப்பாடு இருக்குது அன்பார்ந்தவர்களே? இப்படி இதெல்லாம் சமூகத்தில் அரிசி என்ன விலை தெரியுமா? இறைச்சி 2000 ரூபாயை தாண்டி இருக்கிறது, அரிசி 250 ரூபாயை கடந்திருக்கிறது, கோக்கியின் விலை கூடி இருக்கிறது, கோவில்களுக்கெல்லாம் விலை கூட்டப்பட்டிருக்கிறது. அப்பையும் நம்முடைய சமூகம் சடங்கு சடங்கு சம்பிரதாயம் என்ற போர்வையில் சளைக்காமல் சல்லியை இறைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்றால் அன்பார்ந்தவர்களே என்ன நினைத்துக் கொண்டு சமூகத்தில் இருக்கிறோம் நாம்? எனவே அன்பார்ந்தவர்களை, திருமணத்தினுடைய பாதைகளை நாம் யாரும் மாற்றிவிடக் கூடாது. இளைஞர்களே, கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும். பொம்பளை பிள்ளையை பெற்ற பெற்றோர்களே, நல்லவர்களுக்கு திருமணம் செய்து கொடுங்கள். தொழுகையோடு சம்பந்தப்பட்ட இறை அச்சமுள்ள ஹலால் பேணி சம்பாதிக்கக்கூடிய என்னுடைய மகளை எந்த இடத்திலும் வித்து விடாத, விலை பேசி விடாத, அவருடைய மானத்தையும் அவமானத்துக்கும் படுத்தாத நல்லவர்களை தேடுங்கள் அன்பார்ந்தவர்களே. இது இஸ்லாம் சொல்லுகின்ற முறை. எல்லா விடயத்திலும் பாருங்கள், ஆ பாவம் கஷ்டப்படுகிறார், நீங்க திங்காட்டி கொடுங்க, உங்களை வீடு கட்டையிலும் அவருக்கு ஒரு அறகட்டி கொடுங்க, இப்படி எல்லாம் சொல்லுகின்ற இஸ்லாம் மாப்பிள்ளைக்கு என்ன சொல்லி இருக்கிறது? பொண்ணை நல்லா பார்த்து திருமணம் செஞ்சுக்கோ. பொண்ணூட்டாருக்கு என்ன சொல்லி இருக்கிறது? மாப்பிள்ளைய தகுதியை நல்லா தேடிக்கோ. பக்கத்து வீட்டுல கேளு, ஊர்ல கேளு, வியாபாரிகள்கிட்ட கேளு, வியாபாரம் செய்வோரா இருந்தா, நண்பர்கள்ட்ட கேளு, அவருடைய உள்வங்கமான தவறுகள் என்ன, குற்றங்கள் என்ன, பாவங்கள் என்ன, அப்படி கேட்கப்பட்டால் கேட்கப்படுவோர் அமானிதம். அது பேணுதலாக அதை முறையாக சொல்ல வேண்டும். ஏனென்றால் ரெண்டு பேர் வாழ்வது அன்பார்ந்தவர்களே, ரெண்டு மனங்களும் ஒன்று சேர்ந்து மிக சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நடத்தப் போகிறார்கள். எனவே அவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும், நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் இஸ்லாம் விரும்புகிறது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, திருமணம் என்ற ஒரு பெரிய தலைப்பாக இருந்தாலும் நம்மிடத்திலே உள்ள ஆதங்கங்களையும் நம்முடைய சமூகத்தில் உள்ள பல நலன் விரும்புகளுடைய ஆதங்கங்களையும் நாம் சொல்லுகிறோம். பெற்றோர்களை விழித்துக் கொள்ளுங்கள், இளைஞர்களை விழித்துக் கொள்ளுங்கள். யுவதிகளுக்கு நீங்கள் வாழ்வு கொடுக்கும் போது அவர்களை நீங்கள் தேடுங்கள். இவர் பாடசாலையில் படித்திருக்கிறார், அட்வான்ஸ் செஞ்சிருக்கிறார், இவருடைய செயற்பாடு எப்படி இருந்திருக்கிறது, இவருடைய நடவடிக்கை எப்படி இருந்திருக்கிறது, பகுதி நேர வகுப்புகளுக்கு துறைத்துறதற்கு தன்னந்தனியாக பயணித்திருக்கிறார், எனவே பக்குவமான பயணம் செய்திருக்கிறாரா, தேடுங்கள். இஸ்லாம் தேட சொல்லுகிறது. கண்டவர்களுக்கெல்லாம் வாழ்வழியுங்கள் என்று சொல்லவில்லை. நாம் யாரையும் மனதை புண்படுத்துவதற்காக அல்ல, கண்ணம் கருப்பான ஒரு பெண்ணுக்கும் பல்லு நீண்ட ஒரு பெண்ணுக்கும் வாழ்வு அளித்துத்தான் ஆக வேண்டும், அப்படி எங்கேயாவது சரியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா? ஏன் ஒரு ஆணுடைய மன விருப்பத்தோடு திருமணம் செய்ய சொல்லி இருக்கிறது அன்பாரே. அதனாலே கருப்பானவர்கள் திருமணம் செய்யாமல் கிடந்து விட மாட்டார்கள், பல்லு நீளமானவர்களாம் வாழ்விழந்து இருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் அழகான ஜோடிகளை ஏற்பாடு செய்வான். உலகத்திலேதான் கருப்பும் பல்லும், ஆகிரத்திலே எல்லோரும் அழகான தோற்றத்தில் தான் நாம் எழும்பி இருக்கிறோம். என்ன நாம் சொல்ல வருகிறோம் என்றால், அன்பார்களே, சமூகத்திலே இப்படி இஸ்லாம் ஒரு சுதந்திரமான ஒரு அமைப்பிலே திருமணத்தை தந்திருக்க, கையை கட்டி அன்பார்ந்தவர்களே திருமணம் செய்வதையும், கண்ணை கட்டி திருமணம் செய்யப்படுவதையும், மார்க்கத்தை புதைத்து திருமணம் செய்யப்படுவதையும் நாம் சமூகத்திலே அங்கீகரிக்க முடியாது அன்பார்ந்தவர்களே. ஆகவே நம்முடைய திருமணங்களை அழகாக அமைத்துக் கொண்டு இளைஞர்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு பெற்றோர்களாகிய நாம் பல் வகையிலும் வழிகோலி கொடுப்போமாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய தவறுகளை மன்னிப்பாயாக, நம்முடைய குற்றங்குறைகளை மன்னிப்பாயாக, நம்மை உலகத்திற்கு ஈன்று கொடுத்த நம்முடைய மாதாபிதாக்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, கல்வியினை கற்றுக் கொடுத்த ஆசான்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய சமூகத்திலே உள்ள இளைஞர்களையும் யுவதிகளையும் தக்குவா உள்ளவர்களாக, இரையச்சம் உள்ளவர்களாக, உன்னை பயந்து வாழக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், புனிதமான திருமணம் அதனுடைய உண்மையான வடிவிலே சமூகத்தில் நடைபெற நம்முடைய சமூகத்திற்கு நீ நேரான வழிகளை காட்டுவாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.